ఈశ్వర సర్వభూతానా
హృదయే
సర్జున తిష్టతి
రామయన్ సర్వభూతాని
యంద్రారూఢాని మాయయా. అర్జునా, முடுந்தர் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கின்றார். ஜடசக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர்வாளிகள் பயணங்களை அவரே அவர்களின் உயிர்வாளிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகின்றார். பொருளுரை: அர்ஜுனன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல. போரிடுவதா அல்லது போரிடப்படாதா என்பதற்கான அவனது முடிவு ஓர் அளவிற்கு உட்பட்ட அவனது தேகத்தை பொறுத்ததாக இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ ஜீவாத்மாவே எல்லாம் என்பது சரியல்ல என்று அறிவுறுத்துகின்றார். முழுமுதற் கடவுள் அல்லது தாமே ஸ்ரீ கிருஷ்ணரை பரமாத்மாவாக ஜீவாத்மாக்களை வழிநடத்திக் கொண்டு இதயத்தில் அமர்ந்திருக்கின்றார். உடல்களை மாற்றிக்கொண்ட பின்பு உயிர்வாளி தன்னுடைய முந்தைய செயல்களை மறக்கின்றான். ஆனால் கடந்த கால தற்கால எதிர்கால விஷயங்களை எல்லாம் அறிபவரான பரமாத்மாவோ அவனது செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றார். எனவே உயிர்வாளிகளின் செயல்கள் எல்லாமே இந்த பரமாத்மாவால் வழிநடத்தப்பட்டவையாகும். தனக்கு தகுதியுடையவற்றை உயிர்வாளி பெறுகின்றான். பரமாத்மாவின் இயக்குதலுக்கு ஏற்ப ஜட இயற்கையால் தயாரிக்கப்பட்ட ஜட உடலால் அவன் சுமந்து செல்லப்படுகின்றான். ஒரு குறிப்பிட்ட உடலில் உயிர்வாளி வைக்கப்பட்ட உடனேயே அவன் உடலின் நிலைக்கு ஏற்றதான மயக்கத்திற்கு கீழ் செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஓட்டுநர்கள் உயிர்வாளிகள் ஒரே மாதிரியாக இருப்பினும் கூட வெகு விரைவாக செல்லும் மோட்டார் காரில் அமர்ந்திருக்கும் ஒருவன் மெதுவாக செல்லும் காரை விட இருப்பவனை விட வேகமாக பயணம் செய்கின்றான். அதுபோலவே பரமாத்மாவின் ஆணையால் ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா இருக்க அவனது கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்கான ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை தயார் செய்து கொடுக்கின்றது. ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்ல. முழுமுதல் கடவுளிலிருந்து அவன் சுதந்திரமானவன் என்று ஒருவன் எண்ணவே கூடாது. ஜீவாத்மா எப்பொழுதும் அவனது கட்டுப்பாட்டில் கீழ்தான் இருக்கின்றான். எனவே அவனுக்கு சரணடைவதை தவிர உயர்ந்த கடமை எதுவுமே இல்லை. இதுவே இந்த பதத்தின் இறுதியான உபதேசமாகும். ஓமஞான திமுராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சத்துரமிழிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. இந்த பௌதிக உடலை பகவான் இயந்திரத்துக்கு ஒப்பாக கருதுகின்றார், கூறுகின்றார். இயந்திரம் என்றால் என்ன? மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு சுதந்திரமற்ற ஒரு ஜடமான ஒரு பொருள். அது மனிதனால் இயக்கப்படக்கூடிய ஒரு பொருள், மனிதனால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய பொருள். அதற்கு தானாகவே எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது, எந்த விதமான உணர்வுகளும் அற்றது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய முழு சக்தியும் உரிமையும் விருப்பமும் அதை இயக்கக்கூடிய அந்த நபருடைய விருப்பத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுபோல ஜீவாத்மா இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள சர்வ பூதானாம் என்ற சமஸ்கிருத வார்த்தை மிக மிக முக்கியமானது. பூதானாம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள 84 விதமான விதவிதமான உடல்களை ஏற்றுக்கொண்ட கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் என்பது பொருள். ஆன்மீக உலகத்தில் ஆன்மீகமான உடலில், நித்தியமான ஆன்மீக உடலில் வசிக்கக்கூடிய நித்தியமான பக்தர்கள் வைகுண்ட வாசிகள். இந்த பௌதிக உலகத்தில் இந்த 8 விதமான ஜட பொருட்களால் செய்யப்பட்ட பௌதிகமான உடலில் வாழக்கூடிய இந்த உடலை மற்றொரு வகையில் கூறப்போனால் தன்னுடைய சுய இச்சையின்படி ஏற்றுக்கொண்ட கட்டுண்ட ஜீவாத்மாக்களுடைய பெயர் பூதானாம். இப்படியாக இந்த உடலில் 84 விதமான விதவிதமான உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள விதவிதமான ஜீவராசிகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். நம்முடைய அனுபவத்தில் இந்த 84 விதவிதமான உடல்களுமே விதவிதமான இயந்திரங்களுக்கு சமமானவை. இந்த பௌதிக உலகத்தில் நாம் பலவிதமான விதவிதமான இயந்திரங்களை பார்க்கின்றோம். கார், ஆகாய விமானம், கப்பல், கடிகாரம், இசைக்கருவிகள், விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு சாதனங்கள், விதவிதமான கருவிகளை இயந்திரங்களை நாம் பார்க்கிறோம். அதுபோல 84 விதவிதமான இயந்திரங்கள் ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. விதவிதமான இயந்திரங்கள் பௌதிக உலகத்தில் படைக்கப்படுவதற்கு காரணம் விதவிதமான விருப்பங்களை செயல்களை நிறைவேற்றுவதற்காக. அதுபோல உயர்வாளி விதவிதமான விருப்ப உடையவராக இருப்பதன் காரணமாக இந்த உலகத்தை விதவிதமான முறையில் அனுபவிப்பதற்கு ஆசை உள்ளவராக இருப்பதன் காரணமாக விதவிதமான உடல் வகைகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. பல நேரங்களில் விஞ்ஞானிகள் பெருமை கொள்கின்றார்கள், தாங்கள் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டதாக. ஆனால் மனிதன் கண்டுபிடித்த எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்குமே அடிப்படையான காரணம் ஏற்கனவே பிரம்மா படைத்த ஒரு இயந்திரத்தை நகல் செய்துதான் இந்த படைப்புகள் அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர மனிதனால் தானாகவே கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல. உதாரணமாக ஆகாய விமானம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த இயந்திரத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கின்றதே? பறவைகள். தற்பொழுது காலத்தில் நாம் சாலைகளில் மிக அதிகமான நேரங்களில் பார்க்கலாம் மிகப்பெரிய கிரேன், போகக்கூடிய ஒரு கிரேன், பொருட்களை தூக்கக்கூடிய கிரேன். நீங்கள் அதனுடைய முற்பகுதியை பார்த்தால் நன்றாக தெரியும், யானையுடைய துதிக்கையை அப்படியே அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட இயந்திரம் அது. கண்டிப்பாக அதை படைத்த அந்த நபர் செய்த நபர் யானையுடைய துதிக்கையை பற்றி பல காண்டுகளாக கண்டிப்பாக ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். அப்போ பிரம்மாவால் படைக்கப்பட்ட ஒரு இயந்திரத்துடைய நகலை கண்டுபிடித்து நாம் பலவிதமான இயந்திரங்களை கண்டுபிடிக்கின்றோம். ஆனால் பிரம்மா உண்மையிலேயே ஆதி தொழில்நுட்பவாதி. அவர் பலவிதமான இயந்திரங்களை ஜீவாத்மாவுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த உலகத்தில் விதவிதமான முறையில் படைக்கின்றார். அந்த பிரம்மாவிற்கு இந்த விதவிதமான இயந்திரங்களை இந்த பௌதிக உலகத்தில் படைப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவை கொடுக்கக்கூடிய ஆதி பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். தேனே பிரம்மா ஹிருதயே ஆதி கவயே. இந்த பிரம்மாவிற்கு இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடிய சக்தியையும் சர்க்கம், அது மட்டுமல்ல இந்த சிருஷ்டியில் வாழக்கூடிய விதவிதமான உயிர்வாழிகள் விதவிதமான உடல்களில் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்பு வசதிகளையும் தொழில்நுட்பத்தையும் செய்யக்கூடிய சக்தியுடைய உண்மையான ஆதி நபர் பிரம்மா. அவருக்கு அந்த அறிவை கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த அடிப்படையான ரகசியத்தை தெரியாத தமிழகத்தில் உள்ள ஒரு மூடர் கேட்டார், பகவான் ஸ்ரீ ராமருக்கு பாலம் கட்டுவதற்கு எங்கிருந்து அறிவு வந்தது என்று. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான இயந்திர தொழிலுக்கும் அடிப்படையான பிரம்மாவிற்கு அறிவை கொடுத்தவரே அவர். அவருக்கு எந்த விதமான இடத்திலிருந்தும் அறிவை பெறுவதற்கு எந்த விதமான அவசியமே கிடையாது. சில பிரபாதத்தினுடைய பொருளுரைகளில் பல நேரங்களில் கூறுகின்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கடவுளாக மாறுவதற்கு எந்த விதமான தபசிற்கும் அவசியமே கிடையாது. ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சி போன்ற மிகப்பெரிய அரக்கர்கள் கூட மிகப்பெரிய சக்தி மிக்க நபர்களாக மாறுவதற்கு முன்பு அந்த சக்தியை பெறுவதற்காக மந்திராசலை மலை ஓரத்திலேயோ அல்லது மகேந்திரகிரி மலை ஓரத்திலேயோ சென்று கோடிக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்ததாகத்தான் நாம் மகாபாரதத்திலோ ஸ்ரீமத் பாகவதத்திலோ ராமாயணத்திலோ படிக்கின்றோம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதுபோன்ற சக்தி மிக்க கடவுளாக மாறுவதற்கு எந்த விதமான தபசும் அல்லது கல்வியும் கற்றதாக நாம் சரித்திரத்தில் பார்த்ததே கிடையாது. புராணங்களின் மூலமாக பகவான் குழந்தையாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் கம்சனுடைய சிறைச்சாலையில் பிறந்த நொடியிலிருந்து பிரபாஷ கஷேத்திரத்தில் பகவான் இந்த உலகத்தை விட்டு மறைவது வரை அவர் கடவுளாகத்தான் இருந்தாரே தவிர கடவுளாக மாறிய ஒரு நபர் கிடையாது. காரணம், பகவான் எல்லாவற்றுக்கும் ஆதி விஷயம். நம்முடைய உடலில் ஜீவாத்மா வாழ்கிறது. ஜீவாத்மா வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த உடல் இயங்குகிறது. ஜீவாத்மா இல்லாத உடல் வெறும் ஜடமாக மரணமடைந்த உடலாக வந்து மாறுகிறது. இந்த ஜீவாத்மா இந்த உடலில் விதவிதமான இன்பங்களை அனுபவிப்பதற்கும் துன்பங்களை கஷ்டப்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட விதமான முறையில் வாழ்க்கையை நடத்துவதற்கும் கூட இந்த ஜீவாத்மாவின் பர்க்கத்திலேயே இதயத்திலேயே பகவான் தன்னுடைய இதய கமலங்களில் பரமாத்மாவாக வசிக்கின்றார். சர்வசேச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அவோகனம் ச வேதைச்ச சர்வர் அகம் ஏவ வேத்யஹ வேதாலக்ருத் வேதபிருச்சாகம். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஜீவாத்மாவின் பர்க்கத்தில் பகவான் பரமாத்மாவாகத்தான் வசித்திருப்பதை ஸ்ரீமத் பகவத்கீதை உறுதி செய்கிறார். பகவான் நம்முடைய இதயத்தில் பரமாத்மாவாக வசித்திருப்பதை நோக்கம் என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன, அதுக்கு அவசியம் என்ன? காரணம், ஜீவாத்மா இந்த உலகத்தில் விதவிதமான இன்பங்களை அனுபவிப்பதற்கும் துன்பங்களை அனுபவிப்பதற்கும் கூட பரமாத்மாவிலிருந்து நமக்கு போதிய அறிவும் அல்லது போதிய வழிகாட்டுதலும் கிடைக்காத பட்சத்திற்கு கண்டிப்பாக நம்மளால் இந்த உலக விஷயங்களை கூட உலக இன்பங்களை கூட சரியான முறையில் அனுபவித்து அறியவே முடியாது. அதாவது ஒரு வகையில் ஞானத்தை அடைவதற்கு வெளியில சென்று அடைவதற்கு எந்த விதமான முயற்சியும் உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் போன்ற அடிப்படையான விஷயங்களில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் யாரிடம் சென்று ஞானத்தை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த விதமான படிப்பு அறிவும் இல்லாத எழுத்தறிவும் இல்லாத ஒரு மிருகத்திற்கு முன்பு கூட நாம் அது உண்ணக்கூடிய உணவை வைத்தால் தானாகவே சென்று உண்ணும். அதை எப்படி உண்ணுங்கிறது அதுக்கு தெரியும். அதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே அறியாத ஒரு பன்றிக்கு கூட, ஒரு ஆண் பன்றிக்கு கூட பெண் பன்றியை காதல் செய்வது எப்படிங்கிற அறிவு இயற்கையாகவே தெரியும். கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதானே? காதல் புஸ்தகங்கள் கிடையாது, கதை புஸ்தகங்கள் கிடையாது பன்றியுடைய சமுதாயத்தில். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அறிவை ஒவ்வொருடைய உயிர்வாளியுடைய இதயத்தில் வாழக்கூடிய அந்த ஜீவாத்மாவிற்கு பரமாத்மா இயல்பாகவே கொடுக்கிறார். அதுக்கு வெளியிலிருந்து எதுவும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டுமல்ல, உண்மையிலேயே ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஒரு மனிதன் விருப்பப்பட்டாலும் கூட மீண்டும் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவிற்கு அதற்கு தேவையான அறிவையும் கொடுக்கின்றார். தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஞ்சானஜம் தமக நாசயாமி ஆத்ம பாவோசு ஞான தீபேன பாஸ்வதா. உண்மையிலேயே உயிர்வாழி சிரத்தையுடையவனாக மாறி மீண்டும் பகவானுடைய பாதார விண்டங்களை சென்றடைய விருப்பம் உள்ளவனாக மாறக்கூடிய பட்சத்தில் மீண்டும் அவனுக்கு தேவையான அறிவும் சக்தியும் புலன் கட்டுப்பாடும் அதற்கு தேவையான வழிகாட்டுதலும் இதயத்திலிருந்து பகவானால் பரமாத்மாவால் கொடுக்கப்படுகிறதுங்கிறது மீண்டும் பகவான் பகவத்கீதையில் மீண்டும் கூறுகிறார். இப்படி எல்லா விதமான உதவியும் இருக்கு பரமாத்மா தரந்து. இதை ஒரு ஸ்லோகம் சொல்லுது, ஒரு உபதிஷ்டங்கள்ல உள்ள ஸ்லோகம். நம்முடைய இதயத்துல பரமாத்மா நம்முடைய ஜீவாத்மா பக்கத்திலேயே வசித்திருக்கிறார். ஒரு மரத்துல உள்ள இரண்டு கிளிகள் போன்றவை, ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா. நம்முடைய ஜீவாத்மா பொதுவாக இந்த மரத்துடைய பழங்களை கிளி எப்படி சாப்பிட்டு அனுபவிக்கணும்னு விருப்பப்படுதோ, அதுபோல இந்த புலன் இன்ப ஆசைகளில் ஈடுபட்டு புலன் இன்ப விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற விருப்பமுடையவனாகத்தான் பொதுவாக இந்த ஜீவாத்மா இருக்கிறார். ஆனால் அந்த கிளி பக்கத்தில் உள்ள பரமாத்மாவாகிய கிளி எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார். இந்த புலன் இன்ப ஆசைகளில் வெறுப்படைந்து எப்பொழுது பகவானை பற்றி அறிவதற்கு இந்த கிளி ஆசைப்படும், ஜீவாத்மா கிளி ஆசைப்படும், பரமாத்மா பொறுமையா காத்திருக்கிறார். அதுபோல உலக இன்ப ஆசைகள்ல எந்த விதமான விஷயமே கிடையாது. இறுதியான இன்பத்தை இந்த புலன் விஷயங்கள் அடைய முடியாது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவன் மீண்டும் பகவான் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய நேரத்தில் மிக சந்தோஷமுடையவனாக இதயத்தில் அந்த பக்கத்தில் உள்ள பரமாத்மாவாகிய கிளி பகவானை அடைவதற்கு தேவையான முழுமையான ஞானத்தை நமக்கு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த குறிக்கோளுக்காகத்தான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய இதயத்திலேயே அந்த பரமாத்மா மிக பொறுமையாக வந்து காத்து கொண்டிருக்கிறார். நான் துரதிருஷ்டம், நம்முடைய இதயத்துல சுகிருதம் சர்வபூதானாம், நம்முடைய இதயத்திலேயே உள்ள அந்த பரமாத்மாவாகிய மிக உயர்ந்த நபரை வந்து நம்ம புரிந்து கொள்ளாமல், அவர்கிட்ட எந்த விதமான அறிவுரைகளையும் வாங்காமல், அவர் பக்கமே கவனத்தை செலுத்தாமல், வெறும் புலனின்ப ஆசைகளிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம என்ன பண்றோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய துரதிருஷ்டம். அதற்காக நம்மளுடைய புலனின்பம், நம்ம புலனின்ப ஆசையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடக்கூடிய நேரத்துல இந்த உலகத்திலேயே உள்ள நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னா தெரியாது. அதுபோல் நம்முடைய இதயத்துல பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு நம்மளை வழிகாட்டுவதற்காக, வழிகாட்டி பகவான்கிட்ட அழைத்து செல்வதற்காக. ஆனால் அவரை கேட்பதற்கு நம்ம தயாரா இல்லை, அவரை பார்ப்பதற்கு தயாராக இல்லை, அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்பதற்கு நம்ம வந்து என்ன இல்லை, தயாராக இல்லை. அப்படி இருப்பதே நமக்கு தெரியாது இதயத்துல. பல நபருக்கு தான் ஆத்மாங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதயத்துல பரமாத்மா இருக்கிற அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அதான் மிருகத்துக்கு சமமானவனாக இந்த உலகத்தில் வந்து வாழ்றார். இப்போ பகவான் மூன்று விதமான முறையில புரிந்து கொள்ளப்படுகிறார். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தையே, இதயத்தில் உள்ள பரமாத்மா இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வது ஆன்மீகத்துடைய முதல் தளம். அந்த தளத்துக்கே நம்ம இன்னும் வரல. அடுத்து ஒளி ரூபத்தில் பகவான் புரிந்து கொள்ளப்படுகிறார், பிரம்மேதி. அடுத்து மீண்டும் பகவான் இது சப்தையே. கடைசியில் பகவான் இந்த கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் சாரங்கானா பதாமுஜம், வைஷ்ணவ பக்தர்கள் சாரத்தை புரிந்து கொண்ட பக்தர்கள் ஆன்மீகத்தில் வந்து மிக உயர்ந்த தளத்தில் வந்து இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா பலவிதமான நுணுக்கமான காரியங்களை நம்மளை அறியாமல் நமக்கு செய்கிறார். மற்ற சுமிருதி ஞானம் அபோகனம் ச, உன்னை அறியாமலே உனக்கு பலவிதமான அறிவையும் நான் வந்து உனக்கு பலவிதமான மறதியையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான உயிர் வாழிக்கும் ஒவ்வொரு விதமான உடல் கிடைத்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன? சில பேர் இதே வேலூர் நகரத்தில் ஓட்டேரியில் ஒரு குளத்தில் ஒரு மீனாக பிறந்திருக்கலாம். சில நபர்கள் இதே வேலூர் நகரத்தில் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். இரண்டும் ஒரே உயிர் வாழிதான், இரண்டுமே பகவானுடைய மகன்தான், பகவானுடைய புத்திரன் தான், பகவானுடைய அம்சம் தான். இந்த இரண்டு விதமான விதவிதமான பிறப்புக்கு காரணம் என்ன? ஒரே நபர் ஒரே குலத்துல பிறப்படுக்கக்கூடிய நேரத்துல ஒருவன் செல்வந்தருடைய குடும்பத்துல பிறப்படுகிறான், ஒருத்தன் ஏழையான குடும்பத்துல பிறக்கிறான். அதுக்கு பிறப்பு காரணம் என்ன? ஒரு நபர் அழகான ஒரு உடலுடைய பிறப்படுகிறார், ஒரு நபர் மிக அசிங்கமான உடல்ல பிறப்படுகிறார். அதுக்கு காரணம் என்ன? சில நபர்கள் பிறக்கும் முறை அவர்களுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், அது ஒரு கைதான் இருக்கும். சில நபர்கள் யானையாக பிறக்கிறாங்க, சில நபர்கள் நரியாக பிறக்கிறாங்க, சில நபர்கள் சில ஜீவாத்மாக்கள் பூனையுடைய உடல்ல பிறப்படுக்கு, சில நபர்கள் இந்தியாவில் பாரத தேசத்தில் பிறப்படுகிறாங்க, சில நபர்கள் வந்து மிலேச்ச தேசங்களில் பிறப்படுகிறாங்க. பகவான் தன்னுடைய எல்லா விதமான மகன்கள் மீதும் பகவான் சொன்னார், சர்வ யோனிசு கவுந்தேயா மூர்த்தேக சம்பந்திவா தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதாபிதா, நான் தான் எல்லா விதமான ஜீவாத்மாக்களுடைய பிதா, தந்தை அப்படிங்கிறார். தன்னுடைய தந்தை, அதுவும் இறுதியான பகவானான தந்தை, எல்லா விதமான மகன்கள் மீதும் உயிர் வாழ்கள் மீதும் சமமான அன்புடையவராக இருக்கணும். இது மாதிரி வந்து விபேதம் பண்ணக்கூடாது. ஒருத்தரை வேலூரில் வேலூர்லையும் ஒருத்தர் ஊட்டியிலையும் பிறக்க வைக்கக்கூடாது, அது கொடுமை, அநியாயம், அக்கிரமம். எதனால பகவான் இந்த காரியத்தை பண்ணுறார்? எல்லாருமே அவருடைய மகன்கள் தான். ஒருத்தர் செல்வந்தர், ஒருத்தர் ஏழை, ஒருத்தருக்கு படிப்பறிவு இருக்கு, ஒருத்தருக்கு படிப்பறிவே இல்லை. எதனால விதவிதமான உடல்களை பிறக்கப்பட வைக்கிறார்? அதற்கு காரணம் விருப்பம். காரணம், அவருடைய எல்லா விதமான மகன்களுமே புதலகமே ஜீவாத்மாக்களுமே ஒரே விதமான விருப்பம் உடையவனா இல்லை. அப்பா தன்னுடைய மூன்று மகனையும் தெருவில் கூட்டு போறார். ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் கேட்கிறார், ஒருத்தர் கள்ள மிட்டாய் கேட்கிறார். பஞ்சு மிட்டாய் கேட்கிற பையனுக்கு பஞ்சு மிட்டாய் தான் வாங்கி கொடுக்க முடியும், கள்ள மிட்டாய் கேட்கிற பையனுக்கு கள்ள மிட்டாய் தான் வாங்கி கொடுக்க முடியும். குலோப்ஜாம் கேட்கிற புத்திசாலியான பையனுக்கு குலோப்ஜாம் வாங்கி கொடுக்க முடியும். உண்மையில பிரசாரம் கேட்கக்கூடிய கோவிந்தா சாலுக்கு விருப்பம் உள்ள பக்தனை பிரசாரம் சாலுக்கு கூட்டு போக முடியும். அது அவனுடைய விருப்பம், அவனுடைய அறிவு. அதுபோல ஜீவாத்மாக்களையே நாம் விதவிதமான விருப்பம் உள்ளவங்களா இருக்கிறோம். சில பேர் உண்மையிலேயே வந்து மனித உடலை அடைந்து ஞானமுடையவராக மாறி விஞ்ஞானமுடையவனாக மாறி ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்று வைஷ்ணவராக மாறணுங்கிற விருப்பம் உள்ளவராக இருந்திருக்கிறோம். அதனால பக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். அதிர்ஷ்டசாலிகளாக பாரத தேசத்தில் பிறந்திருக்கிறோம். வைஷ்ணவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். வைஷ்ணவருடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடல்ல பிறந்திருக்கிறோம். சில நபர்கள் வெறும் போக ஈஸ்வரிய பிரசக்தான உலக இன்பத்தை மட்டும் அடைவதை ஆசையாக கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய சுகிருதியும் புண்ணிய கர்மமும் அவனுக்கு இருந்திருக்குது. உடனே சொர்க்கலோகத்தில் பிறப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. சில நபர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பிறக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு அரக்கர்களுடைய குடும்பத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அல்லது கொசுவுடைய ஒரு குடும்பத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. கொசு பரம்பரை, சோழ பரம்பரை, அல்லது பாண்டிய வம்சம், சோழ வம்சம், சேர வம்சம் மாதிரி கொசு வம்சத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. காரணம் அந்த வம்சத்தில் பிறந்தால் மற்றவங்களுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணலாம், எப்பொழுதும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கலாம். விருப்பங்கள் மாறுபடுது. மற்றவர்களுடைய சதையையும் மற்றவர்களுடைய ரத்தத்தையும் ரசித்து சுவைப்பதில் வந்து இன்பமுடையவனாக இருந்திருக்கான் சில ஜீவாத்மா. பார்க்கப்படுது அவனுக்கு காட்டில் வனத்தில் சிங்கங்களுடைய பரம்பரையில் அல்லது புலிகளுடைய பரம்பரையில் வாழ்வதற்கு பிறப்பு கொடுக்கப்படுது. ஆகாயத்திலே பறக்கணும் சொல்லி சில ஜீவாத்மா விருப்பப்பட்டிருக்கிறான். பூமிக்கே வர முடியாத ஒரு பறவைகளுடைய உடல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமிக்கே வரக்கூடாதுன்னு சில ஜீவாத்மா விருப்பப்பட்டிருக்கிறான். கடல்லே வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருக்கிறான். அவனுக்கு மீனாக பிறப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப மனித உடல்லையும் கூட சாஸ்திரங்களின்படி 40 லட்சம் விதமான 40,000 விதமான விதவிதமான மனித உடல்கள் இருக்கு. எல்லா விதமான மனித உடல்களுமே ஒரே விதமான உடல்கள் கிடையாது. விதவிதமான மனித உடல்களில் விதவிதமான சக்தியும் புத்தி அறிவும் உடல் உலமும் மனிதனுக்கு கொடுக்கப்படுது. சாஸ்திரங்களில் உள்ள விதவிதமான ஜாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கந்தர்வர்கள், சாரணர்கள், தேவர்கள், அரக்கர்கள், அசுரர்கள், ஆந்திரர்கள், திராவிடர்கள், கிண்ணரர்கள், பலவிதமான விதவிதமான ஜாதிகள் இருக்கு சாஸ்திரத்தில். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், விதவிதமான உடல் இருக்கு. எல்லா விதமான உடலுமே ஒரே மாதிரி செயல்படாது. ஸ்கூல்ல சில பேரை பார்ப்போம், ஒரு முறை படிப்பார் உடனே அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நம்ம சொல்லுவோம் எனக்கு உடம்பெல்லாம் மூளையாகும். உண்மைதான், அவனுடைய உடல்ல மூளை சக்தி புத்தி சக்தி நம்மளுடைய உடலை விட அதிகமா இருக்கு. பிராமணனுடைய உடல்ல அவனுக்கு ஒரு முறை படித்தாலே புரியுதுங்க, ஒரு வருஷம் படித்தாலும் புரிய மாட்டேங்குது. சில நபருக்கு புரியுது, சில நபருக்கு புரிய மாட்டேங்குது. காரணம் உடல் வேற வேற ஒரே மாதிரி மனித உடலாக இருந்தாலும் விதவிதமான உடல். சில நபர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பலமான காரியத்தையும் செய்ய முடியும், அவங்களுடைய உடல்ல பகவானுடைய கருணையால் சக்தி இருக்கு. சில நபருக்கு இல்லை, சில நபரால் குறையாத்தான் உண்ண முடியும், சில நபரால் அதிகமாக உண்ண முடியுது. விதவிதமான உடல் படைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கிராமத்தில் ஒரு நபர் இருந்தார். அவரை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வேலைக்காக வந்து திருநெல்வேலி நகரத்துக்கு என்னுடைய தந்தையார் அவர் அழைத்து செல்வதற்காக கொண்டு போனார். திருநெல்வேலி போன உடனே ஹல்வா கிடைக்கிறாங்க. போனோம் ஹல்வா சாப்பிட்றதுக்காக. உடனே பொதுவாக நான் 100 ஹல்வா சாப்பிடுவேன். உடனே 100 கிராம் ஹல்வா நாங்கள் வாங்குறதுக்காக வாங்கணும். உடனே அவர்கிட்ட அல்வா எவ்வளோ வேணும்னு கேட்டேன். 1/2 கிலோ அப்படின்னா எதுக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அப்படின்னா. உடனே நான் 100 கிராம் அல்வா வாங்கி சாப்பிட்றேன். அவருக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தோம். 1/2 கிலோ அல்வா என் கண்ணு முன்ன அந்த கண்ணாடியை பார்த்து 2 நிமிடத்தில் முடிச்சிட்டார். ஸோ விதவிதமான உடல்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ மனிதனுடைய பழைய விருப்பங்களுக்கு ஏற்ப பகவான் விதவிதமான உடல்களை வந்து கொடுத்துருக்காரு. எல்லா விதமான உடல்களுமே ஒரே விதமான உடல்கள் கிடையாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கடலில் வந்து நீந்துவதற்கு அல்லது குளத்தில் நீந்துவதற்கு ஏராளமான பயிற்சி நமக்கு தேவை. ஸ்விம்மிங் பூல் இருக்குது நமக்கு வந்து சம்மர் டைமில் வந்து நமக்கு வந்து அங்கே பயிற்சி அளிக்கப்படுது. பட் மீன் குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமாக நம்ம கேட்குறோம். மீனுக்கு பிறக்கும்போது என்ன தருது, நீச்சல் தருது. அந்த மாதிரி உடல் அது பிறந்திருக்கு. கந்தர்வர்கள் சித்தர்களுக்கு இயல்பாகவே ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்முடைய பழைய விருப்பங்களுக்கு ஏற்ப விதவிதமான உடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஒரே ஜாதியில் மீண்டும் பிறந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் மீண்டும் வேறு வேறு. எல்லாரும் அரக்கராக பிறந்தா கூட எல்லா அரக்கர்களுடைய வாழ்க்கை விரை வந்து ஒரே மாதிரி இருக்காது. காரணம் அவனுடைய பழைய கர்மங்களுக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கை விதவிதமாக அமையுது. இப்போ அவருடைய பழைய புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்ப சில குறிப்பிட்ட விதமான புலன் இன்பங்களை இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கணும். அவனுடைய பழைய பாப கர்மங்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக சில விதமான கஷ்டங்களை அவன் இந்த உலகத்தில் அனுபவித்தே ஆகணும். அப்போ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை அறிய நம்ம நினைக்கிற நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சா பெரிய நபராக மாறிடுவேன், என்னால் அதை சாதிக்க முடியும், இதை சாதிக்க முடியும். பட் உனக்கு உண்மை ரகசியம் தெரியல. உன்னுடைய வாழ்க்கை உன்னை அறியாமலே கட்டுப்படுத்தப்படுதுங்கிற ரகசியம் உனக்கு தெரியல. உன்னுடைய உடலுடைய ஒவ்வொரு விதமான அங்கங்களும் புலன்களும் பகவானுடைய சேவர்களான 33 கோடி தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுதுங்கிற ரகசியம் உனக்கு தெரியல. அது மட்டுமல்ல, உன்னுடைய தனிப்பட்ட செயல் இதயத்தில் பரமாத்மாவால் வழிநடத்தப்படுதுங்கிற ரகசியம் உனக்கு தெரியல. நீ 35 மணி நேரம் படித்தால் கூட பரீட்சையில் வந்து உனக்கு எழுதக்கூடிய நேரத்தில் இதயத்திலிருந்து பரமாத்மா உனக்கு அறிவு கொடுத்தால் தான் பரீட்சை எழுத முடியுமே தவிர நீ எழுத முடியாது. காரணம் அந்த நேரத்தில் இதயத்திலிருந்து பரமாத்மா நமக்கு அறிவை கொடுக்கிறார். ஸோ பரமாத்மா பார்க்கலாம் சில நேரத்தில் உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்முடைய பழைய கர்மங்களுக்கு ஏற்ப சில நேரங்களில் துன்பத்தை அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். காரணம் நம்முடைய பழைய இன்ப துன்பங்களை நம்ம வந்து கழிக்கணும். அதான் பூ உலகத்தில் பெறப்படுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. காரணம் பூ உலகத்தில் பெறப்படுக்கும் போது சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் கஷ்டப்படுறோம், ரொம்ப நல்லது. காரணம் கஷ்டப்படும் போது நம்முடைய பழைய பாவங்கள் வந்து கழியுது, அதே நேரத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறோம். இன்பத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய பழைய புண்ணியங்கள் கழியுது, இன்பமும் கழிஞ்சிட்டு புண்ணியமும் கழிஞ்சிட்டு ஜீரோ ஆகிட்டான். அப்போ எதாவது மாறிடுவான், வைஷ்ணவனா மாறிடுவான், ரெண்டுமே கிடையாது. இருவன் வேறு வழி கிடையாது, அவர் காலத்தான் பிடிக்கணும். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அவர் தான் காரணம், அவர் காலம் பிடிக்க வேண்டியதான். இன்பமும் துன்பமும் அவருடைய இன்ப துன்பத்தில் அமைஞ்சு போறது. அதான் தேசாம் துந்த கம்பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா தே துந்த மோக நிர்முக்தா பதிதேமா திரத விரதா. இந்த சோதருக்கு அர்த்தம் என்ன, யாருடைய பழைய பாவங்கள் ரெண்டுமே புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே முழுமையா கழிஞ்சிருதோ அந்த நபர் தான் பக்தியில கிருஷ்ண பக்தியில என்ன பண்ணுவார், திரத விரதன், உறுதியா வந்திருப்பார். காரணம் அவருக்கு பாவமும் இல்லைன்னு அனுபவிக்கிறதுக்கு, கஷ்டப்படுவதற்கு இன்பமும் இல்லை, புலன்ப ஆசையும் அவருக்கு கிடையாது, வாய்ப்பும் பகவான் கொடுக்க போறது கிடையாது. காரணம் புண்ணியம் கழிஞ்சு போச்சு. அப்ப இரண்டு விதமான தளங்கள் இருக்கு இந்த உலகத்துல. இன்பத்தை அனுபவிப்பதற்கு மனித வாழ்க்கையில ஒரு தளம் இருக்கு, துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு தளம் இருக்குது. ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையில இன்பத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் அனுபவிக்கிறான். யார் இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்துல, ஒரு நபரும் கிடையாது. துன்பத்தை மட்டும் அனுபவிக்கவன் அவரும் யாரும் கிடையாது. ஆனா இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த தளம் இருக்கு. அந்த தளம் தான் என்ன தளம், வைஷ்ணவ பக்தி தளம், விஷ்ணு பக்தி தளம், கிருஷ்ண பக்தி தளம். அந்த தளத்துல இந்த இரண்டு விதமான விஷயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நேரடியான விஷயத்தை வந்து கிருஷ்ண பக்தியை, ஆன்மீகமான இன்பத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். மிக உயர்ந்த ஆன்மீகமான இன்பத்தை வந்து அனுபவிக்கிறோம். அந்த தளத்துக்கு போறதற்கும் மீண்டும் கிருஷ்ணனுடைய கருணை தான் காரணம், நம்முடைய விருப்பம் தான் காரணம். பகவான் பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியமான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாரே பாயா பக்திலதா பீஜா. இந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரவிகள்ல கோடிக்கணக்கான மனித உடல்களையும் சரி மிருக உடல்களையும் வாழ்ந்த ஜீவாத்மா என்னைக்கு கிருஷ்ணனுடைய கருணைக்கு பாத்திரமானவனாக மாறுதானோ அன்னைக்கு வந்து அவர் அப்படியே மெதுவாக போய் ஏதோ ஒரு விஷ்ணு பக்தனுடைய கிருஷ்ண பக்தனுடைய சங்கத்தை வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அட்டா சதுருதாபஜன்யமாம் ஜனா சுக்கிருதினோ அர்ஜுனா, நான்கு விதமான முறையில உண்மையிலே கிருஷ்ண பக்தி முன்னேறணுங்கிற சிரத்தை உள்ளவனுக்கு மீண்டும் இந்த பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா வந்து ஏற்பாடு செய்யப்படுது. வெளிநாட்டில் ஒரு பக்தர் தெரியும், ஒரு யூரோப்பிய பக்தர். அந்த பக்தர் ஒரு பிரம்மச்சாரி பக்தர், இஸ்கான்ல 10-20 வருடங்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய ஆன்மீக குரு எப்படி சந்திச்சேன்னுங்கிற கதையை எனக்கு சொன்னார். அவர் யூரோப் நாட்டில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பேர் சமுத்திர சேனா பிரபு. அவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் மிகப்பெரிய செல்வந்தர். அதனால் அவருக்கு ஏராளமான பெண் நண்பர்கள்லாம் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்தவர் கிடையாது. அவர் ஒரு முறை தன்னுடைய நகரத்தில் தன்னுடைய பெண் நண்பர்கள் கூட தன்னுடைய ஆடம்பரமான காரில் நடு ரோட்டில் சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சாது வந்து அங்கேருந்து நடந்து வந்திருக்கிறார். ஏற்றுந்து நடந்து வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஒரு இஸ்கான் டெம்பிள் முகவரியை காமிச்சு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கிறார். இவருக்கு தெரியும், அடுத்த தெருவில் ஏதோ ஒரு கோயில் இருக்குங்கிறத தெரியுமே தவிர அந்த கோயிலுக்கு அவர் ஒரு நாள் போனது கிடையாது. ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கு பாருங்க. இதயத்தில் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவை கொடுக்குறாரு. ரோட்டில் எத்தனையோ பேர் போயிருக்கிறார், அவர்கிட்ட அந்த அட்ரஸ் கேட்டுக்கலாம். ஆனால் இவர்கிட்ட தான் வந்து கேட்குறார். அங்கே தான் வந்து பகவான் நம்மளை அறியாமல் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் வந்து ஒவ்வொரு விதமான முறையில் என்ன பண்ணுறார், அறிவை கொடுக்குறார், ஞாபகம் முறையை கொடுக்குறார். நம்மளுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அவர் இந்த முகவரியை வாங்கி பார்த்துட்டு அடுத்த தெருவில் இந்த முகவரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் அடுத்த நாள் அவர் யோசித்து பார்க்குறார். அந்த சாதுவிட்ட ஒரு வித்தியாசமான ஆன்மீக சக்தியை யோசித்து பார்க்குறார். அவருடைய தேஜஸையும் அவருடைய வித்தியாசமான உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நம்மளும் அடுத்த தரவுல உள்ள அந்த ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போகலாமுன்னு சொல்லிட்டு அங்கே போறார். அப்போ அவர் வெளிநாட்டில் அந்த கோயிலுக்கு போன உடனேயே ஃபர்ஸ்ட் ஒரு கதவு இருக்கிறது, கதவு திறந்து உள்ளுக்கு போயிருக்கிறார். முதல் முறையாக இரண்டு பக்தர்களை பார்த்துருக்கிறார். அவங்க அன்போட ஹரே கிருஷ்ணா ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு ஆச்சரியமான விஷயம், இந்த அளவுக்கு கூட அன்பாக வந்து வரவேற்பாங்களா அப்படின்னு சொல்லி. காரணம் அவங்க நாட்டில் அந்த கலாச்சாரமே கிடையாது. உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அங்கே போயிருக்கிறார். எந்த நபர் இவருக்கு அட்ரஸ் கேட்டாரோ அந்த நபர் வகுப்பு கொடுத்துட்டு இருந்துக்கிறார். காலையில் 8:30 ஸ்ரீமத் பாகவத வகுப்பு, அதில் உட்கார்ந்துருக்கிறார். வகுப்பு முடிஞ்சவனே பிரசாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கேயே சேர்ந்து பக்தராக மாறி அவர்கிட்ட எவர் வழி கேட்டாரோ அவர் ஒரு இஸ்கான் சன்னியாசி, அவர்கிட்ட தீட்சை வாங்கி அதான் அவருடைய ஆன்மீக குரு ஹரே கிருஷ்ணா. ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த ஆன்மீக குருவே எனக்கு அட்ரஸ் கேட்டு வந்தார், அவர் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு அந்த நிகழ்ச்சி எதாவது நடந்ததுன்னு புரியல. பிற்காலத்தில் அந்த நிகழ்ச்சியை யோசித்து பார்த்தோம்னா உண்மையில நம்ம எல்லாரும் இன்னைக்கு இஸ்கான்ல உட்காந்துருக்கிறோம், கிருஷ்ண பக்தி கடைபிடிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில முதல் நாள் நம்ம இஸ்கான் பக்தரை எந்த சூழ்நிலையில சந்திச்சோம், நம்ம யோசித்தா சந்திச்சோம், அங்கே வந்து இதயத்தில் பகவான் வந்து ஊக்குவித்து அந்த சங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறார். இப்போ உலகத்தில் பலவிதமான இன்ப துன்பங்களை பலவிதமான உடல்களை நம்ம அனுபவிக்கலாம். பட் வைஷ்ணவ பக்தி மூலமாக கிருஷ்ண பக்தி மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு முன்னால வந்து அது எதுவுமே கிடையாது. அதான் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடுறாங்க, கைவல்யம் அழகாயிரே, உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் முக்தி கிடைச்சால் கிடையும் நினைக்கிறாங்க. அந்த கைவல்ய இன்பமே வைஷ்ணவர்களுக்கு எதவாறு இருக்குது, நரகத்தை போல இருக்குது. அப்புறம் திரிதச ஆகாச புஷ்பாயிரே, சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு சொல்லி மனிதன் ஆசைப்படுதான். காரணம், பூலோகத்தில் உள்ள சினிமா பார்த்த டான்ஸ் பார்த்தலாம் போர் அடிச்சுட்டு இதை விட மிக உயர்ந்த அழகான பெண்களுடைய சங்கத்தை வந்து நந்த காலத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார்கள். வேத பண்டித பிராமணர்கள் கூட சில நேரங்களில் கர்மகாண்டங்களில் படித்து கெட்டுப்போய் அப்போ இந்த பிராமணர்கள் பலவிதமான யாகங்கள் மூலமாக மிக முக்கியமாக சாதுரு கோத்திரம் மூலமாக சாதுரு மாசி விரத்தின் மூலமாக எங்கே போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, சொர்க்கலோகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சொர்க்கலோகத்தை பற்றிய விவரங்கள் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீமத் பாகவத்தில் பலி மகாராஜனுடைய கதையிலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான நாடு அங்கே, அழகான பெண்கள் அழகான ஆண்கள், முதுமையே கிடையாது வறுமையே கிடையாது, அந்த மாதிரி ஒரு உலகம். ஆனால் பக்தர்களுக்கு அந்த இன்பம் எதை மாதிரி, ஆகாச புஷ்பாயதே, பேப்பர் பூ மாதிரி பார்க்கலாம். சில நேரத்தில் பிளாஸ்டிக் பூ சில வீட்டில் இருக்கும், ஆசையோட போய் அதை தொடுவோம், சுரத்துக்கு போட்டுருவோம். ஆனால் அந்த பூவில் மனமும் இருக்காது குணமும் இருக்காது, 10 வருஷம் வச்சுருப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள அழுக்கலாம் அதெல்லாம் ஒட்டியிருக்கும். உண்மையான பூவுடைய சுகந்தத்தை ஒரு நபர்ந்த ஒரு நபருக்கு பேப்பர் பூ எப்படி இருக்கும், எதுவுமே கிடையாது. அதுபோல பகவானுடைய பாதார வந்தங்களில் உள்ள ஒரு சுவைய, பக்தியுடைய சுவைய, உதாரணத்திற்கு தேனை போன்ற சுவைய, உண்மையில தேன் அதுக்கு ஒப்பாக கிடையாது. ஹரே கிருஷ்ண மந்திரத்துடைய சுவைய, வைஷ்ணவருடைய சங்கத்துடைய சுவைய, குருவிற்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவித்த ஒரு சாதாரணமான வைஷ்ணவனுக்கு கூட சொர்க்கலோக இன்பம் எதுவுமே கிடையாது. அப்படித்தானே, இதுக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் பல விதமான கதைகள், மிகச்சிறந்த கதைகள் இருக்கு. இப்போ ஒரு ஆழ்வார் இருக்கிறார், அந்த ஆழ்வார் மிகப்பெரிய மகாபாகவதார பக்தர், ஆனால் வெளிப்படையாக பார்ப்பதற்கு மிக ஏழ்மையாக இருப்பார், அக்கிஞ்சன், எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருப்பார். அவருடைய ஆடையெல்லாம் வந்து கிழிஞ்சு போயிருக்கும். இப்போ ஒரு நாள் பகவானே நினைச்சிட்டு இருப்பார், ஆடை புதுசாக கூட மாற்ற மாட்டார், அவருடைய ஆடையில் ஓட்டம் இருக்கும். அந்த ஆடை என்ன முடிந்தால் அவர் தன்னுடைய கையில் உள்ள ஊசியை வச்சு தச்சிட்டு இருப்பார். இப்போ அது வழியாக சிவனும் பார்வதியும் தன்னுடைய ரிஷப வாகனத்தில் வந்து போவாங்க. ஸோ சிவருடைய ரிஷப வாகனம் உடனே நம்ம ஊரில் உள்ள காலமாடை யோசிக்காருங்க, இந்த காலமாடுக்கு நடக்க மட்டும் தான் தெரியும், பறக்க தெரியாது. ஸோ சிவருடைய காலமான நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும், நீந்தவும் செய்யும், நமக்கு தெரியாத எல்லா விதமான விஷயங்களும் செய்யும். காரணம், அது இந்த உலகத்துடைய காளை மாடு கிடையாது, கைலாசத்துடைய காளை மாடு. கரெக்ட், பலவிதமான விஷயங்களை இந்த பௌதிக உலகத்தில் இப்பொழுது இந்து மதத்தில் உள்ள மக்கள் கூட இப்படி விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்த்து மயில் மயங்குறாங்க. எப்படி முருகரால் வந்து மயிலில் போக முடியும், மயில் மேலே குழந்தைய வச்சா கூட மயில் செத்து போயிடும், எலி மேலே ஒரு சின்ன குழந்தைய வைத்தா கூட எலி செத்து போயிடும். அவ்வளோ பெரிய கணபதி, அவ்வளோ வயிற்ற வச்சிருக்கக்கூடிய பெரிய வயிற்ற வச்சிருக்கக்கூடிய கணபதி வந்து எப்படி வந்து எலி மேலே போறார், எலிமெல்லாம் இந்த சுண்டலி கிடையாது, அது கணபதியுடைய லோகத்தில் உள்ள சுண்டலி, இந்த எலி கிடையாது. விஷயங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தான் நமக்கு எதிராக வந்து கிறிஸ்தவ சமயத்தில் உள்ள மத பிரச்சாரர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். என்ன பைத்தியக்கார, சுண்டலி மேலே ஒரு ஆள் போறாரு அவரை போய் கும்பிடுறியா, எவ்வளவு பெரிய கட்டுக்கதை, இதை கூட நீ நம்புவியா, உண்மையில் இந்த சுண்டலி கிடையாது வேற சுண்டலி. ஸோ ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் போறாங்க. சிவனும் பார்வதி மிக முக்கியமாக பார்வதி தேவி துர்கா தேவி தான் அந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கும் விதவிதமான உலக இன்பங்களை வழிபடக்கூடிய வழங்கக்கூடிய சிறு தெய்வம், அது பகவானுடைய கோவிந்தனுடைய கட்டளையின்படி. ஆனால் அவங்க கையில் ஒரு திரிசூலம் இருக்கு, அவங்க உலக இன்பத்தையே வழங்கக்கூடிய நேரத்திலேயே அந்த திரிசூலத்தால் நம்மளை வந்து கட்டுப்படுத்துறாங்க, அந்த தண்டனையை நமக்கு கொடுக்குறாங்க. காரணம், உலக இன்பத்தை நம்ம ஆசைப்படுறோம். அந்த திரிசூலத்தில் உள்ள அந்த 3 சூலங்கள் தான் என்னது, ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக துன்பங்கள். ஒரு பக்கம் இன்பத்தை கொடுப்பாங்க, அவங்க கீழே பார்க்கலாம் அவர் அரக்கன் இருப்பான், அதான் கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு ஒரு உதாரணம். கீழே வந்து உலக இன்பத்தையும் அனுபவிப்பேன், மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த திரிசூலத்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட அந்த பௌதிக உலகத்தில் மாறி பெண் சங்கத்தில் ஒரு இன்பம் கிடைக்கும், அடுத்து மீண்டும் அந்த அம்மா வந்து உனக்கு குத்துவாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும், அடுத்த வாரம் வந்து அழகான வீடு வேணும், அதுக்கடுத்த வாரம் வேணும் கார் வேணும், அப்போ தான் துன்பம் உனக்கு தெரியும். ஒரு பக்கம் இன்பம், ஒரு பக்கம் துன்பம். வெளிப்படையான முறையில் அஃப்கோர்ஸ் பெண்கள் நம்ம குறையா போகணும், வெளிப்படையான முறையில் இந்த மாதிரி உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சிவனும் பார்வதியும் போகிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த வைஷ்ணவர் பாரு, உலகத்தில் என்னுடைய தரிசனத்துக்காக கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க, உலகத்தில் பக்தர்கள் வந்து முகாமியுடைய தரிசனத்துக்காக தேவியுடைய தரிசனத்துக்காக இயங்குறாங்க. காரணம், தனம் தேகி, தனம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், உலக இன்பங்கள் கிடைக்கும், அழகான மனைவி அமைதியான மனைவி கண்டிப்பாக கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மகாபாகவதர் பக்தரும் எந்த விதமான விஷயத்தையும் கேட்காம இருக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தனுக்கு உண்மையிலே பல நபர் ஒருத்தரை பார்த்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவன் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கிறார், அந்த ஊரில் இவனை பற்றி அவங்களுக்கு யாரும் தெரியாது, மக்கள்லாம் சர்வசாதாரமாக போவாங்க. ஆனா அது போறத பாக்குறதுக்கே அவனுக்கு இன்சல்ட் மாதிரி தெரியும். என்னுடைய ஊர்ல எனக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க, இந்த ஊர்ல மக்களே எனக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த விஷயத்தை அவனுக்கு யோசிக்க தெரியாது, வேற ஊர்னு கூட யோசிக்க தெரியாது. அதுபோல அவர் வந்திருக்கிறது வைஷ்ணவர்களுடைய உலகம், அது சிவனும் பார்வதியும் பார்வதியும் முக்கியமாக யோசிக்கிறாங்க. இவர் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் கேட்கல, உடனே பார்வதி தேவி சிவன் சொல்றாங்க கீழே இறங்கி போய் நம்ம கேட்போம், அவர்கிட்ட நேரடியாக வந்து கேட்போம் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே உடனே போய் பார்வதி தேவி கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், பொருள் வேண்டுமா, பதவி வேண்டுமா, உலக ஆசை வேண்டுமா, இந்த உலகத்துக்கு அவன் அரசராக மாற்றலாமா, அழகிய மனைவி வேண்டுமா? அவர் எதுவுமே வேண்டாம் அப்படிங்களா, என்ன நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிற நீங்க எதுவுமே வேண்டாங்கிறீங்களா, இல்ல எதுவுமே வேண்டாம். உடனே பார்வதி தேவிக்கும் வேண்டும் கோபம் வந்துருது, சிவனுக்கும் கோபம் வந்துருது. கோபத்துல உடனே அவருடைய கண்கள் இருந்து அக்னி வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, காலில் உள்ள பருவரெல்லாம் அந்த அக்னியை வந்து முழுமனமாக வந்து அபகரணம் பண்ணிடுறார், அதை வந்து உறிஞ்சி எடுத்துருந்தார். காரணம் வைஷ்ணவன் அதே அளவுக்கு சக்தி உள்ளவர். சதா வைஷ்ணவ பக்தர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. சாமி இஸ்கான்ல முழு நேர பக்தனா செஞ்சிட்டீங்களா, சாமி இஸ்கானுக்கு வாரம் தூரம் போறீங்களா, உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா, பொருள் கொடுக்குறாங்களா, பதவி கொடுக்குறாங்களா, உங்களுக்கு சம்பளம் உண்டா, வீட்டுக்கு சம்பளம் அனுப்புவீங்களா, எதுவுமே கிடையாது. இந்த பதில சொன்னவனே நம்மகிட்ட கேள்வி கேட்ட அந்த கர்மியோட முகத்தை பாருங்க, ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே கிடையாதா, எப்படி சாமி எதுக்கு அங்க இருக்கிறீங்க? அது உனக்கு கண்டிப்பா புரியாது, இந்த ஜென்மத்துல புரியாது, இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த விஷயம் புரியவே புரியாது. எப்பதான் புரியும், அது மிகவும் முக்கியமான ரகசியம். தேன் பாட்டில வந்து வெளியிலிருந்து எவ்வளவுதான் நக்கி சாப்பிட்டாலும் அது தெரியாது, தேனுடைய சுவைய தேன் பாட்டில வந்து திறக்காம எவ்வளவுதான் நக்கி பார்த்தாலும் தெரியாது. மாதிரி இஸ்கானுக்கு வெளியில இருந்துகிட்டு அல்லது கோயிலுக்கே வராம பக்தி சேவையே செய்யாம ஹரே கிருஷ்ண நாமத்தையே உச்சாரணம் செய்யாம பக்தர்களுக்கு இஸ்கானுக்கு புரோபாதத்துக்கு ஒரு சேவையை செய்யாம அவனுக்கு இந்த விஷயம் வந்து நீ உலகத்துல 25 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாலும் அவனுக்கு புரியாது. மீண்டும் அதே கிளையை கேட்பான், எதுக்கு சாமி எங்க போய் சொன்னீங்க, அப்படியா சாமி ஒண்ணுமே கிடையாது சாமி, அந்த கேள்விதான் கேட்பான். காரணம் பக்தர்கள் மிக உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தேவையில்லை. ஆனா அதுவும் கிருஷ்ணனுடைய கருணை. மீண்டும் இதயத்துல இருந்து பரமாத்மாவாக இருந்து பகவான் நம்மளை பக்தியில முன்னேற்றுவதற்கு குருவுடைய சங்கத்துக்கு கொண்டு வரார், வைஷ்ணவருடைய சங்கத்துக்கு கொண்டு வரார், மீண்டும் பக்தி பாதையில் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மேல தள்ளி கொண்டு வரார். இதுதான் கிருஷ்ணனுடைய கருணை. மீண்டும் இதயத்தில் இருக்கக்கூடிய அதே பரமாத்மா மீண்டும் வெளிப்புறத்துலதான் ஆன்மீக குருவாக வரார், சிக்ஸா குருவாக வரார், அல்லது தீக்ஷா குருவாக வரார், அல்லது வர்த்தம பிரதட்ச குருவாக வரார். வர்த்தம பிரதட்ச குருனா முதல் முறையாக நமக்கு கிருஷ்ண பக்தியை காண்பித்த நபர். அது பல நேரங்களில் பார்க்கலாம், கிருஷ்ணர் யார் மூலமாக அந்த சக்தியை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் பக்திக்கே சம்பந்தமில்லாத ஒரு நபர் நம்மளை பக்தியை கொண்டு வந்திருப்பார். பல நபர்களில் பார்க்கலாம், அண்ணன் வந்து தம்பியை கோயிலுக்கு கூட்டு வந்திருப்பார், அண்ணன் கொஞ்ச காலம் கழிச்சு இஸ்கான் வரதை நிப்பாட்டிவார், தம்பி வந்து ஃபுல் டைம் டியூட்டி ஆயிடுவார். அல்லது அம்மா அப்பா கூட்டு வந்திருப்பாங்க, பையன் பக்தனா மாறிவோம் அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க, அல்லது அம்மாவை பையன் கூட்டு வந்திருப்பான் அவங்க பக்தரா மாறுவாங்க, இவன் எப்படி இருப்பான். ஸோ யாருக்கு அந்த சக்தியை கொடுப்பா நமக்கு சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அதுக்கு உதாரணம் இருக்கு. துருவ மகாராஜர் எப்படி பகவானுடைய பக்தராக மாறுதார், அவங்களுடைய அம்மா சுனிதியின் மூலமாக, அவருடைய மெயின் சிக்ஸா குருவே அவங்க தான். அவர் அவங்க அம்மாட்டோக்கே கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய தந்தையை வந்து என்னை அவமானப்படுத்திட்டார், என்னுடைய தந்தையை விட என்னுடைய பாட்டனாரை விட உலகத்திலேயே சக்திமிக்க நபராக நான் மாறணும், மிகப்பெரிய அரசனாக மாறணும், அதுக்கு உபாயம் என்னன்னு கேட்கிறார். அவங்க அம்மா சொல்றாங்க, நானோ ஒரு ஏழை தாய், அது ஒரு துர்பாகியசாலியான ஒரு பெண், என்னுடைய கணவருக்கு பிடிக்காத ஒரு மனைவி, என்னுடைய கணவருக்கு அவருடைய இளம் மனைவியை தான் ஆக, இரண்டாவது மனைவியை தான் ஆக அதிகமாக பிடிக்கும், என்ற என்ன பிடிக்காது, உன்னுடைய துரதிருஷ்டம் என்னுடைய கர்ப்பத்தில் பெறப்படுத்திட்டேன், இருந்தாலும் சாதுக்கள் இருந்து நான் கேட்டிருக்கிறேன், பகவானுடைய கரையை ஒரு மனிதன் அடையக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான காரியங்களுமே சாத்தியம். நீ கேட்கக்கூடிய கேள்வி வந்து குழந்தைத்தனமானது, காரணம் உன்னுடைய தந்தையான உத்தரப்பாதம் மகாராஜனுடைய தந்தையை வந்து பிரம்மா, பிரம்மாவை விட இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அரசனாக யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டாஸ்க், முடியாத காரியம். இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை ஒருத்தன் வாங்கக்கூடிய நேரத்தில் நடக்காத காரியம் முடியாகும், நடக்கக்கூடிய காரியமாக மாறும். ஆனால் உனக்கு உண்மையிலேயே இந்த விஷயம் நடக்கணும்னா யார்கிட்ட போ, கடவுள்கிட்ட போ அப்படிங்கிறாங்க. மீண்டும் அவர் மீண்டும் டீட்டெயிலாக கேட்குறார், இப்போ அந்த கடவுளை அடையிறது எப்படி, அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மிகப்பெரிய சாதுக்கள் காடுகளில் இருக்கிறாங்க, அல்லது காட்டில் சென்று நீ தவம் செய்தால் கடவுளை பற்றி அடையலாம்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுடைய அந்த ஒரு உபதேசம், காட்டிற்கு சென்றால் பகவானை அடையலாங்கிற அந்த ஒரு உபதேசத்தை ஒழுங்கான முறையில் எடுத்துனுட்டார். அவர் காட்டில் போய் தவம் பண்ணுறார், அவருடைய சிரத்தையை பார்த்த பகவான் அவருக்கு தீட்சை கொடுத்து அவருடைய பக்தியில முன்னேற்றுவதற்காக ஆன்மீக குருவை வந்து என்னமன்றார் கொண்டு வரார். ஸோ அந்த ஆன்மீக குருவுடைய தரிசனம், அந்த ஆன்மீக குருடைய பிரவேசம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்காது. பௌதிக உலகத்தில் சில நேரத்தில் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு காதல் வந்துட்டா, என்னுடைய யோகம் உன்னை போன்ற அழகான பெண் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டாள் அப்படின்னு சொல்லி கவிதை பாடுறாங்க, அப்படின்னு பௌதிகவாதி. அதுபோல எல்லா விதமான ஜீவாத்மாக்களுடைய மனித உடல்ல எத்தனையோ பேர் வாழ்றோம், எல்லார் மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆன்மீக குருவை பெற முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கு உண்மையிலே அந்த சிரத்தை வந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கையில அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆன்மீக குரு மீண்டும் வர்றார், கிருஷ்ணரே ஆன்மீக குருவாக வந்து மாறுவார். மீண்டும் அவருடைய வழிகாட்டுதலை நம்ம ஏற்று செல்லக்கூடிய நேரத்துல ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறதும், கடைசி நேரம் வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய இதயத்துல பரமாத்மாவாக இருந்து பகவான் வந்து என்ன பண்றார், நம்மளை வழிநடத்தி சொல்றார், கடைசியில எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் முடிந்து பிரேம பக்தியை நம்ம அடைந்த பிறகு நம்ம ஆன்மீக உடலுக்கு சென்ற பிறகு பகவான் இதயத்துல பரமாத்மாவா இருக்கிறவர் வந்து இதுல பேருவார். ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்ணல, நமக்கு வந்து வழிகாட்டுதலுக்கு அவசியம் இல்ல, சுத்த பக்தியை அடைந்துட்டோம், பகவானுடைய நேரடியாக உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துட்டோம். அது வரைக்கும் இதயத்துல இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவுடைய உதவி வந்து நமக்கு தேவை. அந்த இதயத்துல பரமாத்மா இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் இதயத்துல இருக்கிறார். ஆனா பௌதிகவாதிகளுக்கும் பகவான் பலவிதமான முறையில இதயத்துல பரமாத்மாவாக இருந்து வருகிறார். பொதுவாக அவருடைய கர்மத்தின் அடிப்படையில குறிப்பிட்ட விதமான ஞானத்தை கொடுக்கிறார், சில குறிப்பிட்ட விதமான மறதியை கொடுக்கிறார். இவ்வாறாக பார்க்க போனோம்னா இறுதியில வந்து பௌதிகத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி இதயத்துக்குள்ள பரமாத்மா நமக்கு உதவினால்தான் நம்மளால ஒரு குறிப்பிட்ட விதமான காரியத்தை செய்ய முடியுமே தவிர சுதந்திரமான முறையில செய்யவே முடியாது. அந்த முறையில் தான் அர்ஜுனனை பகவான் இது கண்டிக்கிறார். அர்ஜுனன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிர் வாழ்களையும் கண்டிக்கிறார். தயவு செய்து நீ சுதந்திரமான நினைக்காத, தனிப்பட்ட முறையில செயல்பட முடியும் சொல்லி நினைக்காத, நீ என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக நீ எனக்கு சரணடைந்தால் கண்டிப்பாக வந்து என்ற நேரடியான முறையில் அறிவை பெற்றுக்கொண்டால் என்ன பண்ண முடியும், ஆன்மீகத்திலையும் சரி இவன் பௌதிகத்திலையும் சரி உன்னால முன்னேற முடியுங்கிற விஷயத்தை வந்து பகவான் சொல்றார். அது அடுத்த சுலோகத்துல இன்னும் சொல்றார், தம்மேகம் சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம்சானி ஸ்தானம் பிராப்தி ஆண்டவம். அந்த பகவான்கிட்ட சென்று சரணாகதி அடை, அந்த பகவானை சரணாகதி அடைவதன் மூலமாக அவனுடைய கருணையின் மூலமாக மிக உயர்ந்த இன்பத்தை அடைவன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது சொல்லலாம், மீண்டும் சாதாரணமான மாயாவாதிகளும் சாதாரணமான வேத தர்க்கவாதிகளும் அங்க ஒரு தர்க்கத்தை வைக்கிறாங்க. பகவான் முழுமுதற் கடவுள் அவர்தான் கடவுள், கிருஷ்ணர் தான் தன்னைத்தானே கடவுள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்லோகத்தின் மூலம் அவர் என்ன சொல்றார், ஏன்ட்ட சரணாகதி அடைங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்றார், அங்க போய் சரணாகதி அடை, அந்த நபர்கிட்ட போய் சரணாகதி அடைங்கிறார், பகவான் போய் சரணாகதி அடைங்கிறார். ஏன் அந்த வார்த்தையை அவர் அப்படி சொல்லல, ஏன்ட்ட சரணாகதி அடைன்னு சொல்லல. சில நேரங்களும் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம், என்கிட்ட வந்து சில நபர் கேள்வி கேட்கிறார், பிரபு இஸ்கான் கோயில் அட்ரஸ் எல்லாம் எங்க கிடைக்கும், நான் வெளியே நினைக்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு புதுசாக வந்திருக்கிறார், இந்த கோயில் மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க சொல்லலாம் சொல்லுங்க, அதனால கோயில் மேனேஜர்கிட்ட போய் ஆஃபீஸ் ரூம்ல போய் கேளுங்க அவர் கொடுப்பார், ஆஃபீஸ் ரூம் கொடுங்க அந்த பார்த்து தெரியும் நான் தான் அங்கே உட்காந்துருப்பேன் மேனேஜராக. சில நேரங்கள் நம்ம அந்த பதிலை சொல்லலாம் அந்த மாதிரி. அதுபோல பகவான் இந்த தொடக்கத்துல சரணாகதி தத்துவத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, கடவுளிடம் சென்ற சரணாகதி அடைவாயாக, அந்த பகவானிடம் சென்ற சரணாகதி அடைவாயாங்கிறார். ஆனா அதே நேரத்தில் இரண்டு மூன்று ஸ்லோகங்கள் சொன்னாலே பார்த்துடலாம் அந்த வார்த்தையை மீண்டும் மாத்திருந்தார், எப்படி மாத்திருந்தார், சர்வதர்மான் பருத்தியஜ மாமேகம் ஏண்ட சரணாகதி அடை, ஒரு டெசிக்னேஷன் சொல்றார், தான் தான் கடவுளுங்கிற டெசிக்னேஷன் மூலம் அவர் வெளிப்படுத்தல, கடவுளும் தப்பி சரணாகதி அடைங்கிறார். காரணம் கடவுள் தான் அந்த இறுதியான புருஷர், நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம். அந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ண தான் கடவுளுங்கிற ஸ்லோகம் இருக்காரு. கடவுள்னா என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கும், கடவுள்னா யார், உலகத்துல ஏராளமான புருஷர்கள் இருக்கிறாங்க, அந்த நித்தியமான எல்லா விதமான புருஷர்களுடைய நித்தியமான தலைவர், நித்தியோ நித்தியானாம் அந்த ஒரு நபர், சேதன சேதனானாம் பலவிதமான உயிர் வாழ்வுடைய நித்தியமான தலைவன். காரணம் அது வேதத்துல தொடக்கத்தில் உள்ள உபதேசம், அங்க போல உனக்கு கடவுள்னா என்னங்கிறது கற்றுக் கொடுக்கப்படுது. கடவுள்னா என்னங்கிறத விஷயத்தை கற்றுக் கொடுத்த பிறகு, கடவுள்னா என்ன விஷயங்கிற விஷயத்தை புரிந்த பிறகு, அதற்கு பின்பு யார் கடவுள்ங்கிற விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுது. நமக்கு ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கப்படுது, சிஸ்டர் ஜாகிரபில் இருக்கும் கடைசியில் ஒரு நாலு பாடம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், அதுல பிரதம மந்திரினா என்னங்கன்னு ஒரு பக்கத்துல எழுதியிருக்கும், இந்தியாவோட பிரதம மந்திரி யார், அவர் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார், அவருடைய தகுதிகள் என்ன, அவருடைய உரிமைகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அங்க யார் பிரதம மந்திரிங்கிற வார்த்தை இருக்காது. முதல்ல கடவுள்னா எனக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எப்படி கடவுள்ங்கிற விஷயத்தை புரிஞ்சு கொடுங்க, இதுதான் விஷயம். அதனால்தான் பகவான் அவர் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்றார். முதல்ல பகவான் சொன்னாதே அடை, அதுக்கப்புறம் பகவான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட, பகவானுடைய ரோல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட, பகவானுக்கு உனக்கும் இடையில உள்ள சம்பந்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட, இப்ப சொல்றேன் ஏன் கவலைப்படுறான் அந்த பகவான் என்ற சொன்னாங்க. அதான் முடிவு, இரண்டு விதமான உடல் இருக்கு, ஒன்று சூக்ஷ்ம உடல் மற்றொன்று ஸ்தூல உடல். நம்முடைய மரணத்துக்கு முன்பு நம்முடைய பாவங்களுக்காக நம்ம தண்டிக்கப்படுவதற்காக வந்து நரகலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுறோம். இப்ப நரகலோகத்துக்கு எந்த உடல் எடுத்து செல்லப்படுறோம், சூக்ஷ்ம உடல் எடுத்து செல்லப்படுறோம். இந்த ஸ்தூல உடல் இங்கதான் இருக்குது, ஸ்தூல உடல் இங்கதான் வந்து பட்ல இருக்குது, படுக்கையில இருக்குது, பிளவர் பட்ல இருக்குது, காரை தம்பட்டை பக்கத்துல இங்கதான் உட்கார்ந்து இருக்குது. சூக்ஷ்ம உடல் தான் எடுத்து செல்லப்படுது. காரணம் பிரபா சொல்லார், இங்க இருந்து வந்து நரகலோகம் வந்து 400,000 மைலையோ 500,000 மைலையோ இருக்குது, 10 நிமிடங்கள்ல அங்க கொண்டு செல்லப்படுறாங்க, 95,00,000 மைல், 99,000 யோஜனை தூரத்துல இருக்குது. அந்த ஊருக்கு 10 நிமிடத்துல அவன் எடுத்து செல்லப்படுதான். இப்ப சூக்ஷ்ம உடல் தான் எடுத்து சொல்லப்படுது, அந்த சூக்ஷ்ம உடலுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். சூக்ஷ்ம உடல் அடிக்கிறாங்க, வெண்ணி கொப்பரையில முக்கறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சூக்ஷ்ம உடல் பிறகு எப்படி பிறகு வெண்ணி கொப்பரையில முக்க முடியாதுனா தண்டனை வலிக்காது அப்படிங்கிறோம். பட் இங்க கூட பௌதிக காலத்தை நல்லா யோசிப்பாரு. திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்குது, தீயினால் சுட்டப்பண்ணு உள்ளாரம் ஆறாவே நாவினால் சுட்ட வடு. ஒருத்தர் நம்மளை திட்டிட்டார், மிக ஏளனமாக பேசிட்டார், மோசமாக பேசிட்டார், நம்முடைய இதயம் வலிக்குதா வலிக்கலையா, வலிக்குது. ஆக்சுவல் இந்த உடல் வலி மாதிரி கிடையாது, ஆனா வலிக்குது. நம்ம உண்மையிலே சொல்லுவோம் வலிக்குது அப்படிங்கிறோம், இல்ல இதயம் இன்னைக்கு வலிக்கு அப்படிங்கிறோம், சுடும் அப்படிங்கிறார், சுடுது. நரகலோகத்துல வழங்கப்படக்கூடிய தண்டனை இந்த மாமிசத்தால் செய்யப்பட்ட, இந்த எலும்பால் செய்யப்பட்ட, இந்த வெளிப்படையான உடலுக்கு கிடையாது, அந்த மனதால் செய்யப்பட்ட அந்த சூக்ஷ்ம உடலுக்கு வந்து அந்த அந்த தண்டனை வந்து இருக்குது, மனதால் செய்யப்பட்ட அந்த உடலுக்கு. இந்த உலகத்துல ஜீவாத்மா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அறிவுபூர்வமா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனே, என்ன பகவான் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு நினைச்சாலே போதும், அவனுக்கு ஆன்மீக பாறை வந்து வழி திறந்தார். அந்த அளவுக்கு இங்க வந்து அறிவு குறைவா இருக்கிறான். எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட அந்த பாயிண்ட் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டேன். இந்த அளவுக்கு கஷ்டப்படுறமே, உண்மையான ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை, இதுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை எங்கேயாவது இருக்குமாங்கிற கேள்வியை வந்து மனிதன் வந்து கேட்காதனால தான் இந்த உலக வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு காரணம். நரகுலோகத்துல தண்டனை வழங்கப்படுறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள். ஒரு காரணம், இவன் அதிகமான முறையில் தண்டனை வழங்கப்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் சுகுதி உள்ள ஜீவாத்மா தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஓகே இதுல இருந்து நான் விடுபடணும், இந்த மாதிரி ஒரு கஷ்டகரமான வாழ்க்கையை வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஏற்றமறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்பவும் நினைக்காத பட்சத்திற்கு மீண்டும் கீழே உள்ள உடலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். காரணம், ஒரு நாயுடைய உடல்ல போய் நம்ம வாழணும், உடனே இன்னைக்கு நம்ம நாயுடைய உடலுக்கு மாத்திரம் நம்மளால தாங்க கூட முடியாது. அப்படித்தானே, இவ்வளவு அருமையாக வந்து பெட்ல படுத்துட்டு வீட்டுக்குள்ள சுத்தமான சூழலில் வாழ்ந்துட்டு தெருவுல வாழக்கூடிய நாயுடைய உடல் எப்படி வாழ முடியும்? அப்ப இந்த நரகுலகத்துல மீண்டும் மீண்டும் தண்டனை நமக்கு வழங்கப்பட்டு அறிவு மதி மயங்கி நம்முடைய உண்மையான அறிவு எல்லாம் மங்குன பிறகு நமக்கு என்ன ஆகுது, நரகுலகத்துல வாழறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. பிரபாசலார் இரண்டாவது உலக போற நேரத்துல வந்து ஜெர்மன் ஹிட்லர் வந்து என்ன பண்ணுவாராம், ஏராளமான போர் கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறவர் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாம மனித மலத்தை வந்து சாப்பாடா கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு புத்தி மயங்கி கண்டிப்பா ஒரு வருடம் கழித்து அவன் என்ன பண்ணுவான், பசி வந்த உடனே மலத்தை கொண்டு வாங்குவா. பரமாத்மாவுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத பட்சத்திற்கு அவனால எப்படி போகுது? மீண்டும் ஒரு சுலோகம் சொல்லப்படுது. ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்துல புரோபாதர் சுலோகத்தை வந்து கோட் பண்ணி காமிக்கிறார். இதயத்துல ரெண்டு விதமான கிளி இருக்குது, ஒரு கிளி இன்னொரு கிளி எப்போ அணுகும் இந்த விஷயத்தை எவனும் புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்கே சொல்லுது. எவனோ ஒருத்தன் வந்து மான அவமானம் இன்ப துன்பத்துக்கு அப்பாற்பட்டவனா மனித உலகத்துல வாழ்றானோ அவனால தான் இதயத்தில் உள்ள பரமாத்மாவை வந்து புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி புரோபாதர் அப்படி விட மிருகத்தால எப்படி இந்த விஷயத்தை புரிய முடியும்? பட் அந்த மிருகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, வைஷ்ணவனுடைய கருணை இருந்தார். அதான் கஜேந்திரன் சிவானந்த சேனாவுடைய கதையில உள்ள நாய். சிவானந்த சேனான் ஒரு பக்தர் இருந்தார், ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய பக்தர். இவர் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தார். பொதுவாக பக்தர்கள் நாய் வளர்க்கக்கூடாது, இருந்தாலும் அவர் ஒரு நாய் வளர்த்தார். இந்த சிவானந்த சேனா மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார். ஒவ்வொரு வருடமும் வங்காளத்திலிருந்து பக்தர்கள் அனைவருமே ஜெகநாத் பூரியில் சைதன்ய மகாவுடைய பார்ப்பதற்காக மொத்த குழுவாக வந்து வருவாங்க. இந்த மொத்த குழுவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய பக்தர் சிவானந்த சேனா வங்காள மாநிலத்திலிருந்து ஒரிசா வரைக்கும் கூட்டு வந்திருந்தார். இப்போ இவ்வளவு பேர் அவர் நிர்வாகம் மூலமாக தன்னுடைய நாயை மறந்துருந்தார், நாயை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அவர் ஒரிசா வந்தவொடனே ஜெகநாத் பூரி வந்தவொடனே அவர் கேட்கிறார் எல்லா பக்தர்கிட்டையும் போய், என்னுடைய நாய் எங்க, என்னுடைய நாய் எங்கன்னு. ஐயோ, நாய் இடையில பார்த்தோமே, எங்கேயோ விட்டுட்டோமா அப்படிங்கிறார். ஆனா ஜெகநாத் பூர்ல கடைசியில் எல்லாரும் மகாபிரபு 15 நாள் கழிச்சு போய் தரிசனம் பார்க்க போறாங்க. நடந்து வர்றதுக்கு 14 நாள் ஆயிரது. அங்க பாத்தீங்கன்னா நாய் வந்து சைதன்ய மகாபிரபு பக்கத்துல வந்து நிக்குது, அந்த நாய் அதே நாய். அது மட்டும் இல்ல, மகாபிரபு என்ன பண்றார், தன்னுடைய கையில தேங்காய் வச்சிருக்கிறார். அந்த தேங்காவை சில்லு சில்லா உடைச்சு வந்து அவர் நாய்க்கு போடுறார். ஒவ்வொரு முறை போடும்போதும் ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறார். அந்த நாய் ஹரே கிருஷ்ணா சொல்லுது. அவர்தான் பாக்குறாங்க, ஓ பகவான் எப்படி என்ன பண்றாரு. கடைசியில பகவான் என்ன பண்றார், கடைசி துண்டை போடும்போது ஹரே கிருஷ்ணா சொல்லி உடனே தன்னுடைய கையால இந்த நாயை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பிடுறாரு. அதெல்லாம் அவருக்கு புரிந்து கொண்ட பக்தர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, பக்தனுடைய வீட்டுல பக்தனுக்கு நீ நாயாக இருக்கக்கூடிய நேரத்துல, பக்தனுக்கு நாயாக மாறக்கூடிய நேரத்துல உனக்கு பகவானால வைகுண்ட பதவி கிடையாது. டைரக்டா நீ கிருஷ்ணன் போய் வைகுண்ட பதவி கேட்டு வைகுண்டத்துக்கு ஏற்றம் பெறுவதற்கோ முக்தி அடைவதற்கோ ஆன்மீக உடல் சித்த உடல் கட்டலாம் கிடையாது. அவருடைய பக்தனுக்கு நீ நாயாக மாறணும். மாறக்கூடிய நேரத்துல பகவான் உடனே வந்து உனக்கு வந்து என்ன கொடுக்குறார், சொந்த கையாலே வந்து வைகுண்ட பதவி கொடுக்குறார். வைஷ்ணவர்கள் நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? அருமையான கேள்வி. நம்ம அங்கதான் இருக்கிறோம், பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறோம். வெள்ளூர் இஸ்கான்ல உள்ள பக்தர்கள் யாருமே இந்த வெள்ளூர் ஊர்ல வந்து நம்முடைய கர்மத்தால் பிறந்தவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த ஊருக்கு பிரச்சாரம் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம். பொதுவாக வந்து நரகத்துக்கு வைஷ்ணவர்கள் போவது கிடையாது. பட் அங்க ஏதாவது போயிருந்தாருக்கு காரணம் இருக்கும். எதுக்காக போயிருப்பாங்க, பிரச்சாரத்துக்காக போயிருப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாராயண பராசரமே நேக்குதட்சிணபீதி. அல்ல வெள்ளூருக்கு வந்துட்டு சொல்லக்கூடாது, பிரபு எதிரால இங்க ஃபுல் டைம் ஆன இது நல்ல ஊர் இல்ல, மோசமான ஊர், குளிர் அடிக்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் வேற மாதிரி தமிழ் பேசுறாங்க, எனக்கு பிடிக்கல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுடைய தமிழ் பயங்கரமான தமிழ், உள்ளூர் தமிழ் மோசமான தமிழ், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாராயண பராசர்வே நேக்குதட்சிணபீதி சர்கோபவர்க்க நரகேசு துல்யார்த்தின தரிசனக. நல்லா தமிழ் பேசுற இடம் இருந்தாலும் தமிழை பேச தெரியாத இடமா வேணாம், நமக்கு தேவை ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பிரச்சாரம் பண்ணணும், எல்லா பக்தர்கள் மேலே அன்பா இருக்கணும். அதான் நம்மளுடைய உண்மை அறிவு. வெளிப்படையான இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்க கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உன்னுடைய குரு ஆன்மீக குரு இந்த ஊர்ல மூலம் நீ சேவை செய்து தன்னை சந்தோஷப்படுத்தணும்னு விருப்பப்பட்டா அதுதான் உனக்கு முக்கியமான விஷயமே தவிர, இந்த வெளிப்படையான விஷயங்கள்லாம் வந்து தற்காலிகமான விஷயங்கள். தென்காசி தந்தர்களை தவளம்னு சொல்லி ஆசைப்பட கூடாது. காரணம், உன்னுடைய இன்பம் வந்து அந்த புல இன்பத்துல எல்லாம் சிற்றின்பம் எல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள். நாராயண பராசர்வே நேற்பொருச்சன பகிரி சொர்க்கோ அபவர்க்க நரகேசு துல்லியார்த்தின தரிசனக. பகவான் பக்தே பக்தன் வைஷ்ணவ பக்தன் குருடைய சந்தோஷத்துக்காக எந்த ஒரு இடத்துக்கும் போறதா தயார் இருக்கான், நரகத்துக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கான். பிரபு அங்க போய் நாட்டு நைட்ல கொண்டு போய் என்ன புருஷன் பண்ண விட்டுட்டீங்க, அங்க குளிர் அடிக்குது வெயில் அடிக்குது, நீ கஷ்டப்படுறது குருக்கு சந்தோஷம் கிடைக்குது, கஷ்டப்படுது. நமக்கு முக்கியம் கைங்கரியம் தவிர இந்த வெளிப்படையான விஷயங்கள் கண்டிப்பா வைஷ்ணவன் வந்து நரகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா விஷயம் என்ன ஆகும், பகவான் பக்தன் வந்து நரகத்துக்கு போனா என்ன ஆகும், உடனே நரகத்துல உள்ளவங்களாம் என்ன ஆயிடுவாங்க, உன்னுடைய பாதத்தூள் எங்க பட்டதுனால உடனே என்ன ஆயிடுவாங்க, மோட்சிடுவாங்க. அதான் பத்ம புராணத்துல அந்த கதை இருக்குது, மகாவிஷ்ணு ஒரு நேரம் அங்க போய் ஏகாதசிங்கிறார், எல்லாரும் உடனே மோட்சம் அடைஞ்சு எங்க போயிருந்தாங்க, மீண்டும் பூலோகத்துக்கு வந்துருக்காங்க. அந்த வார்த்தையை சொன்னதுனால எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நித்தியமா ஒரு வைஷ்ணவர் இருக்கிறார், அவர் யார், யமராஜ். அவர் அங்கே இருந்து அந்த காரியங்களை பண்றாரு. சில நேரங்களில் சொர்க்கலோகத்துக்கும் போகலாம் வைஷ்ணவர்கள், அங்கேயும் பிரச்சாரத்துக்காக போறாங்க. நாரத முனிவர் சில நேரங்களில் இந்திரலோகத்துக்கு போறார், பகவான் விஷ்ணு சில அங்கேயும் பிரச்சாரத்துக்காக போறாங்க. அங்க போய் அவங்க வந்து ஏற்கனவே மித்ர பக்தி பௌதிக இன்பத்தை கலந்த பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அவங்க சுத்த பக்தராக மாற்றுவதற்காக பிரச்சாரத்துக்காக போறாங்க. பூலகத்துக்கு கூட பக்தர்கள் வர்றது பிரச்சாரத்துக்காக, அதனால இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன வேலை,